மாநாட்டின் தலைவர், மக்களதிகாரம் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராஜு அவர்களே, நமது அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர்களே, நண்பர்களே, பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, திருச்சி நகரைச் சேர்ந்த உழைக்கும் மக்களே, இது தேர்தல் நேரத்துக்காக வழக்கமாக தேர்தல் கட்சிகள் நடத்துகின்ற மாநாடோ கூட்டமோ அல்ல. இது வெயிட்டு காட்டி தொகுதி கேட்பதற்கான மாநாடல்ல, உங்களுக்கு தெரியும். இந்த காவி பாசிசத்திற்கு எதிராக முதன்முறையாக நாம் நடத்துகிற நிகழ்வும் அல்ல இது. சரியாக சொன்னால், 2002 குஜராத்தில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு படுகொலை, இனப்படுகொலை நடத்தப்பட்ட போது, அதனைத் தொடர்ந்து 2003 தஞ்சையில் 2 ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டின் பெயர் பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. பார்ப்பனியம் என்பது ஒரு பயங்கரவாத இயக்கமாக உருவெடுத்திருக்கிறது என்பதை சான்றுகளோடு, வரலாற்று சான்றுகளோடும் நிகழ்கால சான்றுகளோடும் நிறுவிய மாநாடு அது. அந்த மாநாட்டிலே தீஸ்தா சேத்தல்வாத், ராம் புண்ணியானி, இர்ஃபான் இன்ஜினியர் போன்ற பல்வேறு அனைத்திந்திய அளவில் பல அறிஞர்களும், குஜராத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பறிகொடுத்த இஸ்லாமிய மக்களும், இந்துத்துவத்தின் கொடுமை காலாக்கப்பட்ட தலித் மக்களும், திண்ணியம் போன்ற இடங்களிலே மலம் தின்ன வைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் நேருரையாக அங்கே வந்து பேசினார்கள். அது 2003. 2014 மோடி பிரதமராக முன்னிறுத்தப்பட்ட போது, இதே திருச்சியிலே ஜி கார்னரில் அவர் கூட்டம் நடப்பதற்கு சுமார் ஒரு வாரம் முன்னதாக திருச்சியிலே பொதுக்கூட்டம் நடத்தினோம். மோடி வந்தால் என்ன நடக்கும் என்பதை, குஜராத் மாடல் என்று சொல்லுகிறார்களே, அந்த குஜராத் மாடல் என்ன என்பதை ஆதாரங்களுடன் தோல் உரித்து காட்டும் வகையிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இங்கே நடந்தது. இன்றைக்கு மோடியின் ஆட்சி காலம் 5 முடிந்து, மீண்டும் ஒரு முறை மோடியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று சங்க பரிவாரம் முயற்சிக்கின்ற சூழலில், பாரதிய ஜனதாவின் அதிகாரம் ஒரு காவி பாசிசமாக இந்த நாடு முழுதும் கவிந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த 10 காலத்திலே என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 2003 இந்த பாசிசத்தை என்ன பெயரால் அழைக்க வேண்டுமோ அந்த பெயரால் அழைத்தோம். அது பார்ப்பன பாசிசம், பார்ப்பன பயங்கரவாதம் என்ற சரியான சொல்லால் அழைத்தோம். இப்போது அதை சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அந்த தலைப்பிலே இந்த மாநாட்டை அறிவித்திருந்தால் இதற்கு அனுமதி கிடைத்திருக்க வாய்ப்பும் இல்லை. இதை காவி பாசிசம், மக்களுக்கும் புரியட்டும், பார்ப்பன பாசிசம் என்றால் ஏதோ ஒரு சாதியினரின் ஆதிக்கம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது என்று காவி பாசிசம் என்று வைத்தோம். இந்த காவி பாசிசம் என்பது கூட இந்த பெயரில் வைக்கக்கூடாது என்று திருச்சி காவல்துறை ஆட்சேபம் எழுப்பியது. அதற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு காரணம் கொடுத்திருந்தார்கள். காவி என்பது தேசிய கொடியிலே இருக்கிற முதல் நிறம், அதை இழிவுபடுத்துவது போல இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வைத்திருக்கும் பெயர் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் யாரேனும் புரிந்து கொண்டு கோபப்பட்டு இந்த மாநாட்டுக்கு எதிராக ஏதாவது செய்து அதன் விளைவாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அதை சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஆளாவோம் என்பதால் மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்படி ஒரு கேலிக்குரிய விளக்கத்தை பாரதிய ஜனதாவை கூட யோசித்து பார்த்திருக்காது. நம்முடைய திருச்சி மாநகர காவல்துறை அதை யோசித்து பார்த்து அப்படி எழுதி கொடுத்தார்கள். தோழர் தியாகு பேசும்போது சொன்னார், ஜம்முவிலே ஆசிஃபா என்ற அந்த சிறுமியை வல்லுறவு செய்த கிரிமினல்களுக்கு ஆதரவாக அவர்களை விடுதலை செய்ய சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களும் ஆயிரக்கணக்கான பெண்களும் பங்கேற்ற அந்த ஊர்வலத்துக்கு பெயர் திரங்க யாத்திரா என்று சொன்னார். திரங்க யாத்திரான்னாக்க ரங்கன்னா கலர், திரங்கன்னா மூன்று வண்ணம், அது தேசிய கொடியை ஏந்தி கொண்டு ஊர்வலம் போனார்கள். எதற்கு? வல்லுறவு செய்து ஒரு 8 வயது சிறுமியை தலையை கல்லால் நசுக்கி கொன்ற கிரிமினல்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு பெயர் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம். அது அவமதிக்கவில்லையாம், அது தேசபக்தர்களை கொந்தளிக்க செய்யவில்லையாம். எந்த தேசபக்தனும் அதுக்காக கொந்தளிச்சா தெரியல. ஆனால் இதை காவி ஃபாசிசம் என்று அழைப்பது இந்த தேசத்துக்கு எதிரானது என்று மக்கள் கருதக்கூடும். இப்படி இந்த 10 ஆண்டுகளிலே பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இதற்கு முன்னாலே பல தோழர்கள் பேசினார்கள். போலீஸ்காரர்கள் ரொம்ப இயல்பாக இப்போ கேட்குறாங்க, ஒரு துண்டறிக்கை விநியோகித்தால் பர்மிஷன் வாங்கியிருக்கிறியா? சுரட்டி ஓட்டினால் பர்மிஷன் வாங்கியிருக்கிறியா? எந்த சட்டத்திலும் கிடையாது. ஆனால் தங்களுக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருப்பதாக காவல்துறையினர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியமானது? இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய ஜனநாயக உரிமைகள் படிப்படியாக வெட்டி குறைக்கப்பட்டு சுருக்கப்பட்டிருக்கின்றன. போலீஸ் உண்மையிலேயே அப்படி கருதுகிறது தனக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருப்பதாக. தூத்துக்குடியில் ஹரிராகவன் பேசினார், தூத்துக்குடி போராட்டம் நடைபெற்ற போது நீங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், என்ன சொன்னார்கள்? மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த ஜெயராமன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் உசிலம்பட்டிக்காரர், உசிலம்பட்டிக்காரனுக்கு தூத்துக்குடியில் என்ன வேலை? இதிலிருந்தே தெரியவில்லையா வெளியார் போய் தூண்டி இருக்கிறார்கள் என்று. அப்ப தூத்துக்குடி மக்களுக்காக இந்தியாவை சேர்ந்த ஒரு குடிமகன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன், தென் தமிழகத்தின் இன்னொரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி போகக்கூடாது, வெளியார்கள் உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும், முதன் முதலில் தூத்துக்குடியில் அந்த உண்ணாவிரதம் தொடங்கிய போது குமரட்டியாபுரம் என்ற கிராமத்தில் அந்த மக்கள் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்தாங்க. நிரந்தரமாக அங்கே காவல்துறை வேன் நின்றது, வெளியார் யாரும் வரக்கூடாது. எந்த ஊர் சட்டம் இது? அது என்ன இந்தியா பாகிஸ்தானா? அது எந்த சட்டத்தின்படி வெளியிலிருந்து வருபவர்கள் தடுக்கப்பட்டார்கள்? ஆனால் ஒரு பொது கருத்து உருவாக்கப்பட்டு விட்டது, அங்க போராடினா நீ போகக்கூடாது. நீ ஏன் போற? இது 8 வழிச்சாலையில் நாம் பார்த்தோம், பக்கத்தில் இருக்கிற விவசாயி நிலம், அந்த நிலம் பறிபோகிறது என்று அருகாமையில் இருக்கிற விவசாயி வந்து கேட்குறான். நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, ஏய் ஒதுங்கு, உன் நிலமா இது, நீ ஏன் பேசுற? பக்கத்து நிலத்தில் இருப்பவனுக்காக அடுத்த வீட்டு விவசாயி பேசக்கூடாது. இப்படி ஒரு சட்டம். இவன் வந்து அயோத்திக்கு வான்னு இந்தியா பூரா கூப்பிடுவான், செங்கல் எடுத்துட்டு வா, கோயில் கட்டலாம், இந்துக்களே வா, அதுக்கு வரணும். ஆனால் ஒரு விவசாயி சக விவசாயின் நிலத்துக்கு குரல் கொடுக்கக்கூடாது, தூத்துக்குடியில் இருக்கிற தமிழ் மக்களுக்காக நான் பேசக்கூடாது. இது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கணம் வரை அமலாகிறது. ஹரிராகவன் சொன்னார், உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. என்ன சொல்லியிருக்கு? இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசு போட்ட அரசாணைக்கு தடை விதித்தது, செல்லாது என்று கற்றறிந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். எதனால் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை செல்லாது என்று சொல்வதற்கான அதிகாரம் இல்லை. இதுக்கு மாசக்கணக்கில் வழக்கு நடந்திருக்கு. இதை முதல் நாளிலிருந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், உங்களுடைய சட்டப்படியே இந்த தீர்ப்பாயத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த தீர்ப்பாயத்துக்கு யார் தலைவர்? முதல் நாள் ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கோயல், மறுநாள் அவர் பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தெரியாதா இந்த தீர்ப்பாயத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று, அதிகாரம் இல்லாத ஒரு தீர்ப்பாயம் விசாரித்து ஸ்டெர்லைட்டை திறக்கலாம் என்று உத்தரவிடுகிறது. இதை எதிர்த்து வாதாடுவதற்கு அங்கிருந்து மக்கள் பஸ்ஸை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு, இதில் மனு கொடுக்கறதுக்கு மக்கள் 1000 பேர், இதுக்கு மக்களை திரட்டியதற்காக மக்கள் அதிகாரம் தோழர்கள் மேலே வழக்கு, சிறை, என்ன கோமாளித்தனம் இது? அப்போ அவர்கள் இயற்றிய ஒரு சட்டம் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தெரியாதென்றால் இதை விட என்ன அயோக்கியத்தனம் இருக்கிறது? ஏன் இதை விசாரித்த உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? பிரைமா ஃபேசி முதல் பார்வையிலேயே அதை நிராகரித்திருக்கலாமே. இத்தனை மாதங்கள் ஏன் அது நடந்தது? இத்தனை மாதங்களில் ஏன் ஸ்டெர்லைட்டை எதிர்த்தவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டார்கள்? பொறுக்க முடியாமல் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த மாவட்ட கண்காணிப்பாளரை மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வர சொல்லி விசாரித்தார். ஸ்டெர்லைட்டை எதிர்ப்பவர்கள் மீது இவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறீர்கள். தோழர் அரிராகவன் சொன்னார் இல்லையா, மைக்கேல் என்ற தோழரை செருப்பால் அடித்தார்கள் என்று போலீஸ், அதை ஒட்டி நாங்கள் போட்ட வழக்கு. அதில் அந்த நீதிபதி கூப்பிட்டு விசாரிக்கிறார், ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் மீது இவ்வளோ வழக்கு போட்டிருக்கிறீங்களே, ஸ்டெர்லைட்டை ஆதரித்து எவ்வளோ நடந்திருக்குது, அதுக்கு எவ்வளோ வழக்கு போட்டிருக்கிறீங்க வந்து சொல்லுங்கன்னாரு. ஒரு வழக்கு கிடையாது. அப்போ நீ சம்பளம் வாங்கி கொண்டு யாருக்கு வேலை செய்கிறாய் என்று அந்த நீதிபதி வெளிப்படையாக நீதிமன்றத்தில் கேட்டார். இன்றைக்கு முகிலனுடைய வீடியோ வந்திருக்குது, தென் மாவட்டத்தினுடைய டிஐஜியும் திருநெல்வேலியினுடைய காவல் கண்காணிப்பாளரும் அந்த துப்பாக்கி சூடு அரங்கேற்றப்படுவதற்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்குள்ளே வந்து போவதை சிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவர் நிரூபித்திருக்கிறார். அப்போ காவல்துறை நேரடியாக ஒரு கார்பரேட்டின் கூலிப்படையாக செயல்பட்டிருக்கிறது என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பதவியில் இருக்கிறார்கள். நாம் மாநாடு நடத்தலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கின்ற அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. யாரிடம் இருக்கிறது? கார்பரேட் கூலிப்படையிடம் இருக்கிறது. இவ்வளவு அப்பட்டமான ஒரு விதிமீறல், துண்டறிக்கை கொடுத்த நாம் கைது செய்யப்படுகிறோம், ஆனால் இந்த நாட்டின் ஊடகங்கள் இருக்கின்றன, 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்களே, கொஞ்சமாவது குச்சம் இருந்ததா? ஸ்டெர்லைட் கிட்ட காசு வாங்கிட்டு எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரம். நாங்கள் ஸ்டெர்லைட் வந்து ரொம்ப நீதியானது, நியாயமானது, பசுமையானது, மக்களுக்கு பொறுப்பானது என்று ஊடகங்கள் முழுதும் அந்த கார்பரேட் நிறுவனத்தின் கூலிப்படையாக வேலை செய்தன. இதெல்லாம் எதை காட்டுகிறது? கார்பரேட் காவி ஃபாசிசம் என்பது நாளை 2019 தேர்தல் முடிந்த பிறகு வரப்போகிற எதிர்காலத்து விவகாரம் அல்ல, அது இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம் என்று ஏற்றுக்கொண்டு போகும் நிலைக்கு, மனநிலைக்கு இந்த சமுதாயத்தை இந்த அரசும் கார்பரேட்டுகளும் காவிகளும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்காக பிரச்சாரம் செய்யும் போது, பேருந்து நிலையத்தில் துண்டறிக்கை கொடுக்கும்போது யாரோ ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறான்றான். இவன் யார் கேட்பதற்கு? 30 காலமாக சென்னை மின்சார ரயில்களில் பத்திரிகை விற்கிறார்கள், துண்டறிக்கை விநியோகிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு புகார் கொடுக்குறான் போய், உடனே ஆர்பிஎஃப் அலறி அடித்து கொண்டு வந்து எப்படி விற்கலாம்? கடலை விற்கிறான், சுண்டல் விற்கிறான், எல்லாம் கஞ்சாவே விற்கிறான், பத்திரிகை விற்கக்கூடாத ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி கொண்டு. என்ன குற்றம் அங்கே நடந்தது? ஒரே ஒரு குற்றம், மோடியை எதிர்த்து பேசாதே. பிரதமரையே எதிர்ப்பீர்களா? பிரதமரை எதிர்த்து பிரதமரை விமர்சித்து பேசாத அரசியல் உண்டா? நேருவை விமர்சித்தது இல்லையா? ராஜீவ்காந்தியை திருடன் என்று இவர்கள் சொன்னது இல்லையா? ஆனால் இந்த நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் எழுந்து பேசுகிறார், மோடியையே விமர்சிக்கிறீர்களா? அங்கே நிர்மலா சீதாராமன் பேசுறத ரோட்டில் இவங்க பேசுறாங்க. அப்போ மோடி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட யார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பேசிய இந்த தமிழ் மண்ணில் பிரதமரையே, இப்போ என்ன வெங்காயம் எங்களுக்கு, என்ன பிரதமரையே பேசுகிறாயா? இதற்கு இந்த அடிமைத்தனத்துக்கு நம்மை பழக்கப்படுத்துகிறார்கள். இப்படி சர்வ வல்லமை மிக்கவர் மோடி என்ற ஒரு பிம்பத்தை தான் 2014 உருவாக்கினார்கள். கேட்டால் என்ன சொன்னாங்க, மத நூல்களிலே சொல்லப்படுவது போல அது இந்து இஸ்லாமிய கிறித்தவ எல்லா மத நூல்லையும் சொர்க்கத்தில் ஏதோ பாலாறும் தேனாரும் ஓடுகிறது, கிடை வேண்டிய அழகிகள் கிடைப்பார்கள் என்று எல்லா மத நூல்லையும் எழுதி வைத்திருப்பது போல குஜராத் மாடல், குஜராத் மாடல், குஜராத்தில் அப்படி இருக்குது, குஜராத்தில் அப்படி இருக்குது. இதை நம்பிக்கொண்டு, இந்த பொய்ப்பிரச்சாரத்தை நம்பிக்கொண்டு இந்தியாவே அதற்கு மயங்கியது, ஓட்டு போட்டது. மயக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும், எப்படி இது சாத்தியமாகும் என்று சிந்திக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதன், யாரோ ஒரு மனிதன் வந்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட முடியும் என்று சொல்கிறானே, அது எப்படி சாத்தியம் என்று யோசித்திருக்க வேண்டும். அப்படி யோசிக்கல, அவர் வருவார், அவர் செய்வார். அது என்னவென்றே தெரியாமல் மக்கள் ஆதரித்தார்கள், ஆதரிக்க வைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு இந்திய கார்பரேட் முதலாளி வர்க்க, தரகு முதலாளி வர்க்கத்துக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் மோடியை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. மன்மோகன் சிங் அரசு 10 ஆண்டுகள் இருந்தது. பலவிதமான போராட்டங்கள் காரணமாக, மக்கள் போராட்டங்கள் காரணமாக இவர்கள் கொண்டு வர விரும்பிய புதிய தாராளவாத கொள்கைகள், சட்டங்களை கார்பரேட் முதலாளிகள் விரும்பிய வண்ணம் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை, பின்வாங்க வேண்டியிருந்தது. சிங்கூரிலும் நந்திகிராமிலும் கலிங்க நகரிலும் போஸ்கோவுக்கு எதிராகவும் நடைபெற்ற போராட்டங்களின் விளைவாக நிலம் கையகப்படுத்தும் சட்டம், உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன், அந்த சட்டத்திலிருந்து அவர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது. ஒரு வட்டாரத்தில் 80% விவசாயிகள், மக்கள் ஒப்புக்கொண்டால் அன்றி அந்த இடத்துல நிலத்தை எடுக்க முடியாது என்று ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்தது. இந்த சட்டங்கள் எல்லாம் கார்பரேட்டுகள் விரும்பவில்லை, பன்னாட்டு முதலாளிகள் விரும்பவில்லை, அமெரிக்கா விரும்பவில்லை. அதனால தான் டைம் மேகசினில் எழுதுனா, யார், மன்மோகன் சிங், ஐஎம்எஃப்ல வேலை பார்த்தவர், பிரபலமான பொருளாதார வல்லுநர், அவரை டைம் பத்திரிகையில் அட்டைப்படத்தில் போட்டு அண்டர் பர்ஃபார்மர். அண்டர் பர்ஃபார்மர்னா என்ன, வேலைக்கு ஆகாதவன் அர்த்தம். யார் பெர்ஃபார்மர், வேலைக்கு ஆகிறவன் யார், அவர் தான் மோடி. அப்படி ஒரு இரும்புக்கரம் கொண்ட ஃபாசிஸ்ட் தேவை என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். தங்களுக்கு யார் தேவை என்று அவர்கள் கருதினார்களோ அதை நமக்கு தேவையானவன் என்று நம்ப வைத்தார்கள். மக்களும் நம்பினார்கள், ஏமாந்தார்கள். ஆனால் குஜராத் மாடலில், குஜராத் மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா மோடி, அது பொய் அல்ல. நம்ம குஜராத் என்றால் நம்ம மக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கல. ஆனால் மோடி நிச்சயமாக பொய் சொல்லவில்லை. குஜராத் என்பது அடிமைத்தனத்தின் உச்சம், குஜராத் என்பது கார்பரேட் கொள்ளையின் எடுத்துக்காட்டு, குஜராத் என்பது சாதி ஆதிக்கத்தின் அடையாளம், குஜராத் என்பது இந்துத்துவத்தின் சோதனை சாலை. அப்படி இந்தியாவை மாற்றுவேன் என்பதுதான் மோடி கொடுத்த வாக்குறுதி, அது நடந்திருக்கிறது, வேற எதுவும் நடக்கல. நிறைய பொய்கள் சொன்னார் விவசாயிகளுக்கு, அந்த பட்டியலை நீங்கள் அறிவீர்கள், அதை பேசுவதற்கு இங்கே நமக்கு நேரம் இல்லை, ஒரு வரியில் சொல்லி போகலாம். விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு, அவங்க முதல் போட்டதை போல 1.5 மடங்கு விலை கொடுக்க வேண்டும் என்று சாமிநாதன் கமிட்டி சொல்லியிருக்கிறது, நாங்கள் வந்தவுடனே அந்த விலை கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார் மோடி. சொன்ன மாதிரி கொடுக்கலையேன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. மோடி அரசு என்ன சொன்னது, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று வாதாடினார். விவசாயிகள் தற்கொலையை பற்றி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் தற்கொலை நடந்தது, ஆனால் அதை பற்றி அரைகுறையாக புள்ளி விவரங்கள் இருந்தன. மோடி ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, தற்கொலைகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன, அதன் வழியாக தற்கொலைகள் இல்லை என்று நிரூபித்தார்கள். விவசாயிகள் கடன் தள்ளுபடி சாத்தியமில்லை, மாநில அரசுகள் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றார்கள். பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தார், அது முஸ்லீமை தாக்குறதுக்கு, அதான் அவனுடைய நோக்கம். முஸ்லீம்களை தாக்குவதுன்னா இஸ்லாமியர்களும் தலித்துகளும் மாட்டுக்கறியை உணவாக சாப்பிடுகிறார்கள் என்பது ஒன்று. இறைச்சி கடைகளை சார்ந்திருக்கும் தொழிலும் வேலைவாய்ப்பும் இந்த 2 சமூகத்தினர் மத்தியிலே, சாதிய சமூகம் என்பதால் அப்படி இருக்குது. அதை அவர்களுடைய முதுகெலும்பை ஒடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாட்டுக்கறி தடை வந்தது. வட இந்திய மாநிலங்களில் இன்றைக்கு மோடி தோற்று இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இதெல்லாம் கவு பெல்ட்னு சொல்கிறது, பசுவை தெய்வமாக வழிபடும் பிற்போக்கான பண்பாடு உள்ள மாநிலங்கள். அங்கெல்லாம் தான் பசுவதை தடை சட்டம் ரொம்ப கராராக அமலில் இருக்கிறது. அந்த மாநிலங்களில் இன்றைக்கு பிஜேபி தோற்றிருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏன்? மாடு வெட்டக்கூடாது என்பதன் விளைவு என்ன? கறவை வற்றி போன மாடுகளை என்ன செய்வது? உழவுக்காகாத மாடுகளை என்ன செய்வது? அதை விவசாயி விற்க முடியாது. விற்க முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? அதை மாடு பராமரிக்க முடியுமா? முடியாது. அப்போ மாட்டெல்லாம் தெருவில் விடுறாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இப்படி மாடுகள் வயல்களில் மேய்கின்றன, விளைந்த பயிரை மேய்கின்றன. அதை தடுப்பதற்கு வயலில் மின்சார வேலி அமைக்கணும், எனக்கு லோன் கொடுன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மாடு வளர்ப்பது ஒரு தொழில் அல்ல, இனி அதை செய்ய முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முதலில் இது இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரானது என்று கருதி கொண்டிருந்த சாதி இந்து விவசாயிகள் இப்போது அது நம்முடைய வயிற்றில் குத்தப்பட்ட ஈட்டி என்பதை இப்போதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்று கருதினார்களோ அது தங்களுக்கு எதிரானது என்று விவசாயிகள் உணரும் காலம் இந்த ஐந்தாண்டில் வந்திருக்கிறது. தொழிலாளிகளுக்கு எதிரான எல்லா விதமான கருப்பு சட்டங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில், முக்கியமாக ராஜஸ்தானில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லா தொழிலாளர் நல சட்டங்களும் அங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கொள்கை தான், ஒரே ஒரு கொள்கை. என்ன கொள்கை அது? அந்த கொள்கையை வந்து பிஜேபி கண்டுபிடிக்கலை. 2008 ஆலன் கிரீன்ஸ்பேன் என்ற அமெரிக்க பொருளாதார வல்லுநர், ஃபெடரல் ரிசர்வினுடைய தலைவராக இருந்தவர், அவர் ஒரு கொள்கை வகுத்தார். தொழிலாளி வர்க்கத்தின் மத்தியில் கொந்தளிப்பையும் போராட்டத்தையும் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய வேலையை நிச்சயமற்றதாக்க வேண்டும். அதை செய்தால் தொழில் அமைதி நிலவும் என்பது ஆலன் கிரீன்ஸ்பேன் கண்டுபிடித்த ஒரு கொள்கை. அந்த கொள்கையை அமல்படுத்தியதன் விளைவாக அமெரிக்க பொருளாதாரம் எப்படி முன்னேறியது என்று புள்ளி விவரங்கள் இருக்குது. இதை பற்றி நாம் சாம்ஸ்கி என்ற அறிஞர் எழுதுகிறார் தன்னுடைய நூலில். அப்படி இந்த பாரதிய ஜனதா ஆட்சி காலத்திலே தொழிலாளர்களுக்கு இருந்த எல்லா விதமான பாதுகாப்பும் அகற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 12 மணி நேர வேலை என்பது இயல்பாகிவிட்டது. அன்னைக்கு நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள், இந்த ஊபர் ஈட்ஸில் அல்லது ஜொமேட்டோவில் அல்லது வேறு இந்த மாதிரி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், வேறு பல நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், வாராந்திர விடுமுறை என்பதே கிடையாது. அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியலை. அப்படி ஒரு உரிமை நமக்கு இருக்கிறது, அதை இழந்து விட்டோம் என்று கூட தெரியாது. 8 மணி நேர உழைப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. 12 மணி நேர உழைப்பு இயல்பாகிவிட்டது. பணி உத்தரவாதம் என்று ஒன்று உண்டு என்பதே அவர்களுக்கு தெரியாது. எப்படி 100 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தீண்டாமை குற்றம் என்று பேச முடியும் என்று ஒரு தலித்துக்கு எப்படி தெரியாதோ, நம்ம பிறந்த சாதி எப்படி, நம்முடைய தலையெழுத்து, இதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று வயது முதிர்ந்த தலித் சமூகத்தினர் எப்படி எண்ணியிருப்பார்களோ, அதுபோல இன்றைக்கு புதிய தலைமுறையைச் சேர்ந்த தொழிலாளிகள் இதுதான் விதி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது சகஜமாக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நடக்கலை. 2 கோடி வேலைவாய்ப்புன்னாங்க, என்ன நடந்திருக்கு? இருக்கிற வேலைவாய்ப்புகள் அழித்திருக்கு. ஜிஎஸ்டியும் பணமதிப்பழிப்பும், புதிய வேலைவாய்ப்பு எதுவும் வழங்கப்படவில்லை. மாறாக என்ன நடக்கிறது? அருந்ததி ராய் பேசும்போது குறிப்பிட்டார், ரீபிராமனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்று. கல்வி மீள் பார்ப்பனியத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. மீள் பார்ப்பனியம்னா என்ன? அதான் பெரியார் சொன்னார், குலக்கல்வி. இன்றைக்கு பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு. இது வந்து நீட்டில் ஆரம்பித்தது, இப்போ 5ஆம் வகுப்புக்கு வந்துருக்கு. 5ஆம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு வைத்தால் மாடு மேய்க்கிற, சாணி பொறுக்குகிற, சத்துணவுக்காக பள்ளிக்கு செல்லுகின்ற நம்முடைய குழந்தைகள் படிக்குமா? 5ஆம் வகுப்பை தாண்டுமா? எந்த நாட்டு, எந்த உலகத்தில் எந்த நாட்டிலாவது இது உண்டா? இந்த அயோக்கியத்தனம். 5 வரை படிக்காத பிள்ளை, எத்தனை விஞ்ஞானிகள் உயர்நிலை பள்ளி வரையில் கூட படிப்பு ஏறலை, உனக்கு மண்டல எதுவும் ஏறாது, ஃபெயில் என்று வெளியேற்றப்பட்டவர்கள் உலகப்புகழ் பெற்ற விஞ்ஞானிகளாக ஆகியிருக்கிறார்கள். 5 வயதிலே வடிகட்டுவதென்றால் என்ன பொருள்? எட்டு வயதில் வடிகட்டுவது என்றால் என்ன பொருள்? இது ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை விட கொடுமையானது. இப்பொழுதே கல்வியிலிருந்து நம்மை அகற்றுவதற்கான சதி. வேலைவாய்ப்பு அப்புறம் படித்தவன், பிஇ படித்தவனே, நம்ம பிரதமர் என்ன சொல்கிறாரு, பக்கோடா விற்கிறது கூட ஒரு தொழில் தான், ஏன்னா அவர் டீ வித்தவரான். அதனால் பக்கோடா விற்கிறது கூட ஒரு தொழில் தானே, செய்யலாமே. இதுதான் இந்த ஐந்தாண்டு காலத்தில் மோடி சாதித்திருக்கின்ற சாதனை. இது என்ன பட்டியல் போடலாம் நீளமாக. ஆனால் எதை சொல்லி அவர் வந்தார்? ஊழல் ஒழிப்பு என்று சொல்லி வந்தார். ஒரு கிழவன் உங்களுக்கு தெரியும், அண்ணா ஆசாரே, ரொம்ப டேஞ்சரஸான கிழவன், ஆபத்தான கிழவர், காந்தியவாதி என்று குல்லாய் போட்டு கொண்டிருக்கிற ஒரு வெள்ளை கிரிமினல். பிஜேபியை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே அந்த ஊழல் ஒழிப்பு நாடகம் அங்கே அரங்கேற்றப்பட்டது. மன்மோகன் சிங் ஆட்சியில் ஊழல் நடக்கவில்லை என்பது என்னுடைய வாதம் அல்ல. ஆனால் அதற்கான பிளாட்ஃபார்ம், அதற்கான ஸ்பிரிங் போர்டு, உந்து தளத்தை தயாரித்தது அண்ணா ஹசாரே. ஊடகங்கள் திட்டமிட்டு அது உருவாக்கப்பட்டது. எல்லா இடத்திலும் அதை நடத்தியவர்கள் மயிலாப்பூர் மாமிகளும் அடையாறு மாமாக்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும், இவர்கள்தான் அந்த ஊழல் ஒழிப்பை நடத்தினார்கள். அது எதற்கு? மோடியை கொண்டு வருவதற்கு, ஊழலை ஒழிப்பதற்கு. என்ன செய்திருக்கிறார் மோடி? இந்த ஷானவாஸ் அவர்கள் சொல்லியது போல மன்மோகன் சிங் கார்பரேட்டுகளை அழைத்து சென்றார். மோடியை கார்பரேட்டுகள் ஓடும் பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அதானி போகிற இடத்துக்கெல்லாம் வாயான்னு கூப்பிட மாட்டான். உன்னோட எலெக்ஷனுக்கு விமானம் கொடுத்தது அதானி. எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். அப்போ ஆஸ்திரேலியாவில் அதானி சுரங்கம் வாங்க வேண்டும் என்றால் மோடி போகிறார். அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சேர்மன் கூட போகிறார். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதை ரஃபேலுக்கு அனில் அம்பானிக்கு எப்படி சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது? மோடி தான் தலையிட்டு இதை செய்திருக்கிறார் என்று ஹிந்து என்ற அமைப்பு அமலப்படுத்தியிருக்கிறார். ஒரு பத்திரிகையிலாவது வருதா மேற்கொண்டு? இதை விட ஊழலுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? மேற்கு வங்காளத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நானோவை, டாட்டாவினுடைய கார நிறுவனத்தை உடனே இங்கே வரவழைத்தவர் மோடி குஜராத்துக்கு. மாருதி தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அங்கே தீ வைப்பு நடக்கிறது, துப்பாக்கி சூடு நடக்குது. உடனே இவர் ஜப்பானுக்கு போகிறாரு, சுசுக்கி முதலாளியை பார்க்குறாரு, குஜராத்துக்கு வாங்கன்றாரு. இதை விட ஒரு கொத்தடிமையை உலகம் கண்டிருக்குமா எங்கேயாவது? பாரதிய ஜனதா கட்சி அரசு நீதிமன்றத்திலே இன்றைக்கு வாதாடுகிறது. 13 தொழிலாளிகள் மாருதி தீ அந்த கலவரத்திலே பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இவனே அங்கே இருக்கக்கூடிய மனிதவளத்துறை அதிகாரியை கொன்றுவிட்டு, எல்லாம் தூத்துக்குடியில் நடந்த மாதிரி தான், கொன்றுவிட்டு 13 தொழிலாளிகள் உள்ளே வச்சிருக்கிறான். மோடி அரசு வாதாடுகிறது 13 பேரையும் தூக்கில் போட வேண்டும், 13 பேரையும் தூக்கில் போட வேண்டும் என்று வாதாடுகிறது பாரதிய ஜனதா அரசு. ஊழலை ஒழிப்பேன் என்று பேசியவர் என்ன செய்திருக்கிறார்? அனில் அகர்வாலிடம் சட்ட விரோதமாக பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் காசு வாங்கியதற்கு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கை பின் தேதியிட்டு திருத்தி மாற்றி விடுவித்து கொண்டவர். கார்பரேட்டுகள் பணம் கொடுப்பவனும் தெரிவிக்க வேண்டாம், வாங்குபவனும் தெரிவிக்க வேண்டாம் என்று சட்டத்தை திருத்தியது இந்த அரசு. இந்த பட்டியல் பெரிது. இப்படி ஒரு கார்பரேட்டுகளின் கைக்கூலி அரசாக செயல்படும் அரசு இது. இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் அவர்கள் மீது நடத்தும் தாக்குதலையும் இங்கே நமக்கு 10 மணி தான் ஜனநாயகம், 10:01 பேசினா ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்றதுனால 10:00 நம்ம கூட்டம் முடிக்கணும். பேசுவதற்கு நமக்கு விஷயங்கள் இருக்கின்றன, அவகாசம் இல்லை. எங்களுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் நடந்தது இல்லை என்பதை ஒரு பெருமையாக அமித்ஷா பேசுகிறார். அது பச்சை பொய், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் குஜராத் போல ஒரு கலவரம் நடந்ததா? மும்பையில் 1000 பேர் கொல்லப்பட்டார்களே, அப்படி ஒரு கலவரம் நடந்ததா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அது அல்ல அவர்களுடைய நோக்கம். முஸ்லிம் மக்களை நிரந்தரமாக அச்சுறுத்தி இரண்டாந்தர குடிமக்களாக அவர்களை ஆக்கி வைப்பது, அதுதான் இவங்களுடைய நோக்கம். அதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். எதை கோல்வால்கரும் ஹெட்கேவாரும் சொன்னார்களோ அதை மோடி அரசு இந்த 5 ஆண்டு காலத்திலே சாதித்திருக்கிறது. இதற்கு எதிராக போராடியவர்களைத்தான், அது மனித உரிமைக்காக போராடிய பிரபலமான உலக புகழ் பெற்ற வழக்கறிஞர் சுதா பரத்வாஜாக இருக்கட்டும், அல்லது ஆனந்த் தெல்தும்டே, அவர் வந்து அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணவர், பிரகாஷ் அம்பேத்கருடைய சகோதரியை, அவர் மேலே மோடியை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு. அவர் ஜாமீனுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான தோழர், மிக உயர் பதவியிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர், அதுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவங்களெல்லாம் எதற்காக ஒடுக்கப்படுகிறார்கள்? இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக. இன்னும் அப்படி கொலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் நெடியது. இப்போ அருந்ததி ராய் கூறியது போல, இங்கே வந்து கருப்பு சிவப்பு நீலம் மூணு இருக்குது, மூணும் சேரணும்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மூன்றாக இல்லை, ஒன்றாகத்தான் இருக்கிறது. இங்கே வர்க்க ஆதிக்கம் என்பது சாதி ஆதிக்கம் வழியாகவும் மத ஆதிக்கம் வழியாகவும் செலுத்தப்படுகிறது. அது அவங்க ரொம்ப நேரில் பேசும்போது சொன்னார்கள், எனக்கு 56 இன்ச் மார்பு, அகன்ற மார்பு என்று சொல்லும் மோடி இந்த எல்லா ஆதிக்கங்களையும் இந்த மார்புக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறார். இது எல்லாமே ஒன்றுதான் என்பதை மோடி அரசு காட்டியிருக்கிறது, ஆனால் நாம் தான் ஒன்றுபடாமல் இருக்கிறோம் என்று சொன்னார். அதனால் இந்த காவி ஃபாசிசம் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால், இது ஏதோ பார்ப்பனியம், ஜாதி ஆதிக்கம் அல்லது மொழி ஆதிக்கம், இந்தி திணிப்பு என்று மட்டும் அல்ல, இது கார்ப்பரேட் ஃபாசிசத்தோடு இணைந்தது. மிக அழகாக அவர் சொன்னது போல, 80களிலே 2 பூட்டுகள் திறக்கப்பட்டன. ஒன்று பாபர் மசூதியின் பூட்டு, இன்னொன்று தாராளவாதம் உள்ளே நுழைவதற்கு, சந்தை உள்ளே நுழைவதற்காக இந்தியாவின் கதவுகள் திறந்து விடப்பட்டன. இந்த இரண்டும் ஒன்றாகத்தான் பயணிக்கிறது. எப்போது காட் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட போகிறதோ அப்போதான் அயோத்தி இயக்கம் வருகிறது, மதக்கலவரங்கள் நடக்கிறது, நாட்டினுடைய நிகழ்ச்சி நிரலே வேறொன்றாக மாற்றி அமைக்கப்படுகிறது. சுதேசி ஜாகரன் மஞ்ச், காட் ஒப்பந்தத்தை எதிர்க்கிறோம் என்று பேசிய பாரதிய ஜனதா கட்சியும் அத்வானியும் நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை விவாதத்துக்கு வந்தபோது வெளிநடப்பு செய்து அது வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தார்கள். அதனால் இதை அமல்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இது. ஃபாசிசம் என்பது ஒரு ட்ரம்ப் அல்லது ஒரு எர்டோகன் அல்லது இது போன்ற சில ஹிட்லர் முசோலினி என்ற கொடுங்கோலர்களுடைய சிந்தனையிலிருந்து வருவது அல்ல. இவர்கள் கார்ப்பரேட் முதலாளி வர்க்கம், உலக முதலாளி வர்க்கத்தின் அடியாட்கள். அவர்களுக்கு நெருக்கடி என்றால் அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பவர்கள். இன்றைக்கு உலகம் முழுதாக தான் நடக்கிறது. இந்தியாவிலே காவி ஃபாசிசம், கிரீஸில் வேறொரு விதமான ஃபாசிசம், ஜெர்மனியில் ஒன்று, பிரேசிலில் ஒன்று, துருக்கியில் ஒன்று, அமெரிக்காவிலே ட்ரம்ப், எல்லா இடத்திலும் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் வருகிறது? ஏன் வருகிறது என்று சொன்னால், மேலை நாடுகளிலேயே இந்த உலக முதலாளி வர்க்கத்துக்கு ஜனநாயகம் ஒத்து வராது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். இதை பற்றி கிரீஸினுடைய நிதி அமைச்சர் யானிஸ் வாரோஃபக்கிஸ் ரிசைன் பண்ணிட்டார். அவருடைய பேட்டி ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். சிர்சியா என்பது அவருடைய கட்சி, 2014-15 அவங்க வெற்றி பெற்றார்கள். இதற்கு முன்னால் மன்மோகன் சிங் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி, கிரீஸ் திவாலாகி, வங்கிகள் திவாலாகி, மக்களுடைய ஓய்வூதிய பணம் எல்லாம் சூறையாடப்பட்டு, இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளிகள் போராடுறாங்களே ஓய்வூதியத்தை கொடுங்கள் என்று, அங்கே என்ன நடந்தது என்றால், கிரீஸ் நாட்டில் ஓய்வூதியம் கிடையாதுப்பா, 100 ரூபான்னா 40 ரூபா தான் கொடுக்க முடியும், பேங்க்கில் பணம் போட்டுக்கிறியா எடுக்க முடியாது, அரசு திவாலாயிடுச்சு என்று சொல்லி மக்கள் பூரா வீதிக்கு வந்தார்கள். கிரீஸ் முழுவதும் போராட்டம் வெடித்தது, எல்லா வயதினரும் எல்லா மக்களும். அதன் விளைவாக சிர்சியா என்ற இந்த இடதுசாரி கூட்டணி 4% வாக்குகள் பெற்றிருந்த அந்த கட்சி 41% வாக்கு பெற்று வெற்றி பெற்றது, வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தாக்க கிரீஸ் வந்து யூரோ என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குது. அங்கே போய் அவர் பேசுகிறார், நாங்கள் 2 கொள்கைகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி, ரெண்டாவது த பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு தொடர்ச்சி என்றொன்று இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் இருந்த அரசை எதிர்த்து தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு முன்னால் ஆண்ட அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்து விட முடியாது. அதே நேரத்தில் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆகவே இது இரண்டுக்கும் இடையிலே ஒரு இணக்கமான சூழல் வேண்டும். அதனால் எங்களை கடன் ஜப்தின்னு போகாதீங்க, சுமூகமாக ஏதாவது பேசி தீர்ப்போம் என்று ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பணக்கார நாடுகளின் நிதி அமைச்சர்களிடம் வேண்டுகோள் விடுறார். அதுக்கு ஜெர்மன் அமைச்சர் சொன்னாராம், எலெக்ஷன்ஸ் கெனாட் டிசைட் எக்கனாமிக் பாலிசிஸ், தேர்தல் முடிவுகள் பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்க முடியாது. நாளைக்கு தேர்தலில் வாக்களித்து வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் நீட் போய்விடுமா, ஸ்டெர்லைட் போய்விடுமா, ஹைட்ரோ கார்பன் திட்டம் போய்விடுமா, இதை நாம் யோசித்து பார்க்கணும். இங்கே பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் இருக்கலாம், ஆதரவாளர்கள் இருக்கலாம், நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன், தேர்தலில் வாக்களிப்பது அல்லது பிஜேபியை முறியடிக்க வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பம், ஆசை, நேர்மை ஆகியவற்றை மதிக்கிறேன். ஆனால் ஸ்டெர்லைட்டை வெளியேற்ற முடியுமா, ஹைட்ரோ கார்பன் இல்லை என்று சொல்ல முடியுமா, நீட் ரத்து செய்யப்படுமா, ஜிஎஸ்டி மாற்றப்படுமா, சாத்தியமா? தேர்தலில் இதற்காக நாம் வாக்களித்தாலும் அதை செய்கின்ற அதிகாரம் இந்த கட்சிகளிடம் இல்லை. மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அயோக்கியம், பொய் சொல்றான், ஃப்ராட் என்று. அப்படி அல்ல, அந்த அதிகாரம் மோடிக்கும் இல்லை, நாளைக்கு யாராவது வேற ஒருத்தர் வந்தால் அவருக்கும் இல்லை. அவையெல்லாம் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் இருக்கின்றன, அவர்கள்தான் முடிவு செய்கிறார்கள். பல ஒழுங்குமுறை ஆணையங்கள் இருக்கின்றன, நாடாளுமன்றத்துக்கு அப்பாற்பட்ட அதிகாரங்கள். உங்களுக்கு தெரியும், நோக்கியா 2400 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது, தமிழக அரசை ஏமாற்றியது, மூடிட்டு போயிட்டான் நோக்கியா. 2400 கோடி ரூபாய் வரியை செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசு இந்த கணம் வரை போராடி கொண்டிருக்கிறது, கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறது நோக்கியா. இதுக்கு மேலே நீ கேட்டாக்கா பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ட்ரீட்டி என்று இருக்குது, நான் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவேன். என்ன செய்தது நோக்கியா? செல்போன் தயார் பண்ணி ஏற்றுமதி செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆலையை ஆரம்பித்தாய். ஆனால் விற்றது பூரா இந்தியாவில் தான் விற்றுருக்கிற, அப்போ எங்களுக்கு வரி கொடுன்னு கேட்டது தான் தமிழ்நாடு அரசு கேட்டது. இப்படி ஒரு அயோக்கியத்தனம் மோசடியை செய்துவிட்டு வரி கொடுக்க முடியாது என்று வெளியே போய்விட்டான், ஒரு பைசா வாங்க முடியல. ஸ்டெர்லைட்டை இன்றைக்கு இந்த கிரீன் ட்ரிபியூனல் இந்த சட்ட விதிமுறைகளெல்லாம் கிடக்கட்டும், நாளைக்கு மூடுவது என்று தமிழக அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். சட்டப்படி அப்படி இயற்றலாம், ஜல்லிக்கட்டு போல சாத்தியம். ஆனால் அப்படி சட்டம் இயற்றினால் ஸ்டெர்லைட் மட்டுமா, எல்லா முதலாளிகளும் சேர்ந்து வருவார்கள், நாங்கள் தொழில் நடத்தணுமா வேண்டாமா என்று கேட்பார்கள், மிரட்டுவார்கள். அப்போ இது ஒரு கார்ப்பரேட்டுகளின் ஆட்சி தான் இங்கே நடக்கிறது. அந்த ஆட்சியினுடைய உச்சகட்டம்தான் அருந்ததி ராய் சொன்னதை போல 9 பேரிடம் 50% மக்களுடைய சொத்து சேர்ந்திருப்பது, வெறும் 9 முதலாளிகளிடம். 9 முதலாளிகளிடம் 65 கோடி மக்களுக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய சொத்து வெறும் 9 பேரிடம் இருக்கிறது என்றால், உடைமைகளில் இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்றால், உரிமையில் எப்படி சமத்துவம் இருக்க முடியும்? உரிமையில் சமத்துவம் நிலவ முடியாது, சாத்தியமில்லை. அதனால தான் இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிக்க அதிகரிக்க, இந்த பிளவு அதிகரிக்க அதிகரிக்க, ஜனநாயகம் வேண்டாம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். ஜனநாயகம் வேண்டாம் என்ற இந்த கருத்தை அமல்படுத்துவதற்கு காங்கிரஸை விடவும் இன்னொரு கட்சியை விடவும் சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் பாரதிய ஜனதாவின் கொள்கை பார்ப்பனியம், அதுவும் ஜனநாயகம் வேண்டாம், ஜனநாயகம் கூடாது என்பதுதான் பார்ப்பனியம். அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள், தலைவிதி என்று ஒத்துக்கொள் என்று கூறி இந்த நாட்டு மக்களை சாதி ரீதியாக 2000 ஆண்டுகளாக எது பிளவுபடுத்தி வைத்திருக்கிறதோ, எந்த சித்தாந்தம் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறதோ, அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்தால்தான் இந்த நாட்டின் அடிமைத்தனத்தை அவர்கள் உத்தரவாதப்படுத்துவார்கள், சுரண்டலை உத்தரவாதப்படுத்துவார்கள் என்பதுதான் ஆளும் வர்க்கத்தினுடைய திட்டம். எனவே அவர்கள் கார்ப்பரேட்டினுடைய ஏஜென்ட்டுகள், கூலிப்படைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே பார்ப்பனியம் இப்படி பண்ணும் அப்படி அது சுருக்கி புரிந்து கொள்வது தவறு. இதை எதிர்ப்பதற்கு தேர்தலுக்கு வெளியே தான் முடியும் என்று மக்கள் அதிகாரம் சொல்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்டெர்லைட்டில் போராடிய மக்களை கேளுங்கள். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடும், கதிராமங்கலத்திலே போராடும், நெடுவாசலிலே போராடும் விவசாயிகளை கேளுங்கள். சிங்கூரிலும் நந்திகிராமிலும் எப்படி அந்த மக்கள் கார்பரேட்டுகளை வெளியேற்ற முடிந்தது, கலிங்கநகரிலே டாட்டாவை எப்படி வெளியேற்ற முடிந்தது, போஸ்கோ என்ற அந்த பிரம்மாண்டமான நிறுவனத்தை ஒரிசா விவசாயிகளால் எப்படி வெளியேற்ற முடிந்தது, இதெல்லாம் எந்த கட்சிக்காவது வாக்களித்து அதன் மூலம் வெற்றியடைந்த கோரிக்கைகளா, சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் மக்கள் போராட்டத்தின் மூலம் சாதிக்கப்பட்டவை. கார்பரேட்டுகளுக்கு எதிராக இருக்கட்டும், அல்லது காவிகளுக்கு எதிராக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலே போய் நீங்கள் நீதி பெற முடியும், எந்த காவல் நிலையத்திலே போய் நீங்கள் நீதி பெற முடியும், ஒரே வழிதான் இருக்கிறது. தோழர்கள் சொன்னார்கள், இந்த மாநாட்டுக்கான பிரச்சாரத்தின் போது ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் பல இடங்களிலே பிரச்சாரம் செய்த தொண்டர்களை சூழ்ந்து கொண்ட போது உதவிக்கு வந்தவர்கள் திராவிட இயக்கத்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், இவர்களெல்லாம் தான் அணிகள் உதவிக்கு வந்தார்கள். இந்த அலையன்ஸ் கீழே ஏற்படுகின்ற இந்த கூட்டணி தான் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் கீழே ஏற்ப கட்சி சார்பின்றி, கட்சிக்கு அப்பாற்பட்டு மதச்சார்பின்மையில் நம்பிக்கை கொண்டவர்கள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், மக்களுடைய வாழ்வுரிமையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் சேர்த்து அமைக்கின்ற கூட்டணி தான் கார்பரேட் காவி பாசிசத்தை எதிர்த்து நில் என்ற கோரிக்கையை நடைமுறையிலே சாதிக்கும். எதிர்த்து நிற்போம், எதிர்த்து நிற்போம். நன்றி.